ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். திருப்பெருந்துறை இறைவன் தீட்சை வழங்குதல் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
என்னுடைய குருநாதர் என்ன அடிக்கடி வெளியூருக்குள்ள அழைச்சிட்டு போவாரு. அப்படி அழைச்சிட்டு போகும்போதே எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கிறார். சிலாதர் என்று ஒரு ரிஷி, அவர் தான் நந்தியம்பெருமானுடைய தகப்பனார். அந்த ரிஷி வந்து திருவையாற்றிலே அருள் பெற்றார். அவரை ஆட்கொண்டவர் வசிஷ்ட மாமுனிவர். அந்த மாமுனிவருக்கு சீடராய்வர் ஆனார். தன்னுடைய சீடனை அழைத்துக் கொண்டு அவர் என்ன பண்ணார், நல்லுலகங்கள் தீய உலகங்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்கன்னு அழைச்சிட்டு போறாரு. அப்படியே அவங்க பிக்னிக் தான் போறாங்க. நரகங்களையும் சொர்க்கங்களையும் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது புத்திரன் இல்லாத அந்த ஒரு மனிதன் இந்த நரகத்துக்கு வருவான்னு புத்துன்னு ஒரு நரகம் அந்த நரகத்தை காட்டுறார். புத்து என்ற நரகத்திற்கு பெயரு. புத்திரனுக்கு ஏன் புத்திரன் பெயர்னா, புத்தின்ற நரகத்திலிருந்து நம்மை காப்பதனால புத்திரன் பேர். அந்த நரகத்துக்கு செல்லாமல் நம்மை காப்பவன் நம்முடைய மகன். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் பொழுது மூன்று கடன்களோடு பிறக்கின்றன. அதுல நம்மை நம்முடைய அம்மா அப்பா பெத்து வளர்த்துருக்காங்க இல்லையா, அப்ப நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அந்த கடனை எவ்வாறு கழிப்பது என்று சொன்னால், நாம் திருமணம் செய்து கொண்டு நம்மை நம்முடைய தாய் தந்தையர் பெற்றதை போல நல்மக்களை பெற வேண்டும். அவ்வாறு பெறுவதனால தான் அந்த கடன் தீரும். இந்த குடும்பத்தை பெர்பெச்சுவேட் பண்றதுனால கடன் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இல்லறத்தில் நுழைந்து புத்திரனை பெறாதவர்கள் இந்த நரகத்தை வந்து அடைகிறார்கள்னு சொன்னார். சொன்ன உடனே அப்படிப்பட்ட துன்பம் அடியேனுக்கும் வந்து சேருமோ என்று ஒரு கவலை ஏற்பட்டது. யாருக்கு, சிலாத ரிஷி என்ற அந்த இளைஞருக்கு. உடனே அவர் வாயை திறந்து சொல்லல, அவர் மனமறிந்து வசித்து சொன்னார், என் மகளை உனக்கு மனம் முடிக்கின்றேன். எப்படி பார்த்து பாருங்க, இப்படியே இப்படி அழைச்சிட்டு போய் ஊர் சுத்தி பார்க்கும் போதே எல்லா கல்வியும் வந்துருது, எல்லா பாக்கியங்களும் வந்துருது, கல்யாணம் ஆயிடுது, எல்லாமே ஆயிடுது. அதுக்குன்னு தனி எஃபர்ட்ஸ் கிடையாது. என்ன காரணம்னா, எஃபர்ட்லெஸ்ஸா நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற வேண்டியவற்றை பெற வேண்டும் என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் நமக்கு இருந்துன்னு வச்சுங்களேன், எல்லா விஷயமே ஆன் தி ரோடு கிடைக்கும், எஃபர்ட்லெஸ்ஸா கிடைக்கும். அப்ப நம்ம குருநாதர் அழைச்சிட்டு போறார். அந்த திருப்பெருந்துறையில் இருக்கிற நந்தவனங்களுக்கு அழைச்சிட்டு போறார் கடவுள். வாதவூர் உரை இறைவர்தம் பெரிய மாயை போல் இருள் மாய்ந்து இருட்டு நீங்கியது. எதை போல் நீங்கியதுன்னா, ஆத்மநாத சுவாமியினால் ஆட்கொள்ளப்பட்ட போது வாதவூர் பெருமானுக்கு இருந்த மாயை என்ற இருள் எவ்வாறு நீங்கியதோ அதை போல புற இருள் நீங்கியது. பின் அவர்பால் போதமாக வந்து ஒரு சுடர் விளக்கம் போல வெய்யவன் புனரியில் தோன்ற இருளாகின்ற மாயாமலம் நீங்கிய உடனேயே பெருமானுடைய திருவடி ஞானம் என்கின்ற அறிவு சுடர் எவ்வாறு நம்முடைய வாதவர்களுடைய உள்ளத்திலே உதித்ததோ, நம்முடைய வாதவர்களுடைய உள்ளத்திலே அறிவு சுடர் உதித்ததை போல புற உலகிலே கிழக்கு கடலிலே சூரியன் வந்து தோன்றினான். கிழக்கு கடலிலே சூரியன் வந்து தோன்றினான் புனரியில் தோன்ற வேதநாத. இதுகள விரோத ஓமைன்னு பேரு. அதாவது ஓமை என்பது அறிந்த ஒன்றை கொண்டு அறியாத ஒன்றை உணர்த்துவது, இது அறியாத ஒன்றை கொண்டு அறிந்த ஒன்றை உணர்த்துவது, இது விரோத ஓமை. நாம் அறிந்த ஒன்று என்ன, புற இருள் மாய்ந்து சூரியன் உதிப்பது நாம் அறிந்த ஒன்று. அதை விளக்குவதற்கு நாம் அறியாத ஒன்றை உண்மையா சொல்றார். அறியாத ஒன்று என்ன, வாதோரடிகளுடைய மனதிலே இருந்த மாயை என்ற இருள் நீங்கி திருவடி ஞானம் என்ற சூரியன் உதித்தது. அது நமக்கு தெரியாது. நாம் அறியாத ஒன்றை அறிந்த ஒன்றுக்கு உண்மையா கொடுப்பது விரோத ஓமை. அப்படி வேத நாதரதம் இருபதம் இறைஞ்சு மேன்மையாளரை வேறு கொண்டிருந்து. வேதங்களுக்கு தலைவன் சிவபெருமான், வேதங்களை மொழிந்தபிரான், வேதங்களின் உள்ளக்கடையாக இருப்பவன், வேதத்தையே தனக்கு துணைவியாக கொண்டிருப்பவன். வேதத்தின் பெருமையெல்லாம் சொல்லுவதற்கென்றே ஒரு திருவிழா நடத்தினார் சொக்கநாத பெருமான். இந்த வேதத்தினால் என்ன பலன், இந்த வேதத்தை சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதுக்காக நம்ம தண்டத்துக்கு சம்பளம் தரணும். ஆகவே வேதம் மட்டும் ஓதுகின்ற ஐயர்கள் உடம்பால உழைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாண்டிய மன்னர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு எல்லாம் பென்ஷனை கட் பண்ணு, மானியத்தை கட் பண்ணிட்டார், சம்பளத்தை கட் பண்ணிட்டார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேதம் தான் தெரியும். அதனால என்ன பண்ணாங்க, சரி மதுரையில பழப்பு இல்லைன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாடுனா சோழ நாடு. இப்ப மதுரையில மழை பெய்யாமல் போய்விட்டது, பட்டினி தலை விரித்து ஆடியது. உடனே மன்னன் சொக்கநாத பெருமான் போய் அழும்பொழுது சொக்கநாதர் சொன்னார், நீ எல்லா பரீட்சையும் பாஸ் பண்ணிட்ட, ஒரே ஒரு பரீட்சை ஃபெயில் ஆயிட்ட, முக்கியமான பரீட்சை. வேதத்தை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் பெருமையை சொக்கநாதர் தன் திருவாயினாலேயே சொல்றார். வேதம் தான் நமக்கு ஆணையாக இருக்கின்றது, வேதம் நம் செங்கோலாக இருக்கின்றது, வேதம் நமக்கு பாதுகையாக இருக்கின்றது, வேதம் நமக்கு வாகனமாக இருக்கின்றது. வேதத்தில் தான் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை தெரிவித்திருக்கிறோம். ஆகவே வேதம் என்பது, வேதத்தை ஒருவன் வாளா கற்று ஓதிக்கொண்டிருந்தாலே போதும், வேதத்தை காப்பதற்கென்றே அவனுக்கு நீ காசு தரலாம், தப்பு கிடையாது. என்று பெருமான் உணர்த்தின பிறகு அந்த மன்னன் மாறினான், மனம் மாறினான் என்று. அந்த வேதத்திற்கு தலைவன் யார் என்றால் இறைவன், வேத நாயகன், வேதியர் நாயகன் என்று அப்பர் பெருமான் சொல்றார். வேதநாதரதம் இருபதம் இறைஞ்சி மேன்மையாளரை வேறு கொண்டிருந்து சாமி அவர் அப்படியே அண்ணண்டழிச்சிட்டு போறார். கோ அங்கு ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறம் உரைத்தார். அங்கு ஏனைய 999 அடியார்கள் ஆகம பொருளை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம குருநாதர் சித்த 1000 அடியார்கள், ஏனையர்கள் முன்பே ஆட்கொள்ளப்பட்டவர்கள், பழைய அடியார்கள். நின் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் என்று அந்த காமரேட்ஸ பார்க்கணும்னு ஆசைப்படுறார். திருப்புரந்திரியை விட்டு நீங்கி ஊர் ஊரா தில்லைக்கு வருகின்ற வழியில தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். செடியாராக்கை திறமர வீசி சிவபுர நகர்புக்கு கடையார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கழிகூற படிதானில்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. நம்ம கூட பள்ளியில படிச்சவங்க, நம்ம சீனியர்ஸ், இவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசை எப்பயாவது நமக்கு வரும். எப்படியாவது அவங்களை டெலிபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமா, மீண்டும் இந்த நட்பினை மலர்த்த முடியுமான்னு நமக்கு தோணும். அதே போல நம்ம குருநாதர் விரும்பி இருக்கிறார். அந்த சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆகம பொருளை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஓதி கொண்டிருக்கிறார்கள். அதனை சுருக்கி சாமி நம்ம குருநாதருக்கு சொல்றார். ஏன் சுருக்கி சொல்றாருன்னு கேட்டா, செக்குலார் பெருமான் சொல்லிருக்கிற பிரிய புராணத்துல கடவுள் அருளிருக்கின்ற ஆகமங்களுக்கு எண்ணிக்கையே இல்லை, அவற்றிலே முக்கியமாக 28 பொறுக்கி எடுத்திருக்கிறார்கள். காரணம், காமிகம், ரௌரவம் போன்ற ஆகமங்கள் 28. அந்த 28 மூணு ஆகமங்களுக்கு உப ஆகமங்கள் நூற்றுக்கணக்கிலே இருக்கின்றன. ஆகமங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய பாடி, பல ஆகமங்கள் லட்சக்கணக்கான கிரந்தங்கள், ஒரு கிரந்தம்னா 32 எழுத்து, அவ்வளவு எழுத்துக்கள் கொண்டதாக பாடல்கள் நீண்டா இருக்கு. அப்ப கிரியைகள் தான் முக்கியமா ஆகமத்தில் இருக்கு, ஞானபாதம் கொஞ்சம் இருக்கு. இதையெல்லாம் படித்து அறிவதற்கே ஒருவனுக்கு ஒரு வாழ்நாள் பத்தாது. படித்தறிவதற்கே வாழ்நாள் பற்றாது என்று சொன்னால் அதனை பயிற்சிக்கு கொண்டு வந்து எப்படி பிராக்டிஸ் பண்றது? இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்குதுன்னு இந்த முதல் அட்டையில இருந்து கடைசி அட்டை வரையும் படிச்சுட்டு தான் சொன்னபடி நம்ம நடக்க முடியும். அறகுறையா தெரிஞ்சு நடக்க முடியாது. ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் அசோகா அல்வா எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கு, முழுக்க படிச்சுட்டு பண்ணுவீங்களா, பாதியிலேயே பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணு சக்கர பொங்கல் பண்ணாலா, சக்கர பொங்கல் பண்ணி முடிக்கும் போது சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் சக்கர பொங்கல்னு கத்தினாலா? ஆனா மாடியிலேருந்து மாமனார் மாமியார் ஓடி வந்துட்டாங்க, ஏண்டா கண்ணு இப்படி கத்துற? சக்கர பொங்கல் சூடான உடனே அடுப்பு அணைச்சிட்டு கீழே இறக்கி வச்சு ஏலம் போடவும்னு போட்டு, அதான் சக்கர பொங்கல் ஏலம் போட்டேன். பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படி முழுக்க படிச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது ஏலம் போடுறதுன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு நூலை உரியவரிடம் குருமுகமாக கற்று தெளிந்த பிறகுதான் நம்ம கடைபிடிக்க முடியும். கல்லாமல் கடைபிடிக்க முடியாது. வள்ளுவர் சொல்லிருக்காருல்ல, கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க. கற்றுக்கொண்டிருக்கும் போதே நிற்பதற்கு யாருக்கும் வழிவக தெரியாது. கசடர கற்க வேண்டும், அதுல கற்பவை கற்க வேண்டும். கற்க தேவையில்லாதவற்றை கற்றால் நம்முடைய நேரம் போயிடும், வாழ்நாள் போயிடும், வேஸ்ட் ஆயிடும். கற்க தேவையில்லாதவற்றை கற்பதனால கற்க வேண்டியவற்றை கற்பதற்கான நேரம் களவுபடும், திருடுபடும். களவுபடாததோர் காலம் காண்பான் கடைக்க நிற்கின்றேன். நம்முடைய நேரத்தை திருட்டு கொடுக்காம சாமியை கும்பிடணும். அப்படின்னா சாமியை மட்டுமே கும்பிட்டு இருந்தோம்னா நேரம் திருடு போகாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமிகிட்ட கடைசியில வரும்பொழுது, மார்கழி மாசம் 10 மணிக்கு உச்சிகாலம் ஆகி கதவை அடைச்சிட்டாங்க, இங்க ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்க கூடாதோன்றாங்க. ஏன், அந்த 5 நிமிஷம் தான் நம்ம வீதியில ஒருத்தரோட பேசிட்டு இருந்தோம், நம்ம நேரம் களவு போயிடுச்சு, அதனால இன்னைக்கு காட்சி போயிடுச்சு இல்லையா? இதோ பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம். அப்ப கற்க வேண்டியவற்றை கசடர கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்பதனால இந்த ஆகமங்களை ஒருவன் ஓதி உணர்ந்த பிறகு கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இந்த பிறவியிலே சாத்தியம் இல்லை என்று ஒரு அப்செக்ஷன் வச்சாங்க அம்பாள். கைலாயத்துல சாமிட்டே ஒரு அப்செக்ஷன் சொல்றாங்க. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருளினார். அதுக்கு பதில் சொல்றார் சாமி, எண்ணில்லாத ஆகமங்களை உரைச்சிருக்கிறேன், அதற்காக எல்லாரும் எல்லாத்தையும் படிக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சைவத்திலேயே நூத்துக்கணக்கான நூல்கள் இருக்கு, எல்லாத்தையும் படிக்கணுங்கிறது இல்ல. பல நூல்களிலும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒரு சில நூல்களிலே வந்து விடுகின்றன. அப்படிப்பட்ட நூல்களை பார்க்கணும்னா திருமுறைகளிலே திருவாசகம், சிவஞான போதம், சாத்திரங்களிலே சிவஞான போதம். நேரம் இருந்தா அதை படித்து படித்து இதைத்தான் அது சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் ஆணுங்கிறது கிடையாது, அதெல்லாம் ரெப்படிஷன் தான். சாரம் என்பது ஒரு சில நூல்களிலே வந்து விடுகின்றது, அதை அனுபவ ஞானிகள் வாயிலாக உணர வேண்டும். இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் நமக்கு நம்பிக்கை யார் தருவாங்களோ அவங்ககிட்ட சொல்லணும். என்னுடைய ஆசிரியர் எனக்கு என்ன சொன்னார்னா, நீ எத்தனை புத்தகம் படிச்சாலும் 2 தான் அதுல நீ அறிய வேண்டிய கொள்கை கருத்து என்ன அப்படின்னா, நீ புலன்களை அடக்கி வாழ வேண்டும், கடவுளையும் அடியார்களையும் வணங்கி வாழ வேண்டும். இதான் நீ கோடி புஸ்தகம் படி, இதுக்கு வெளியில ஒன்னும் வழி கிடையாது. எங்க ஆசிரியர் எனக்கு சொன்னார், மண்டையில அடிக்கிற மாதிரி புஸ்தகம் படிக்கிறது கூட நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புத்தகம் படிக்கிறது கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கண்ணு இதை பார்க்கும், காது அதை கேட்கும், அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத. நீ உனக்கு தலைவனா இருக்கணும். அப்புறம் நீ செய்ய வேண்டிய வேலைன்னா தொண்டு செய்யணும், கடவுளுக்கும் அடியார்களுக்கும். தானா முக்தியாகின்ற கரையிலே சென்று சேர்வாய். மற்றபடி படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா இதையே படிச்சு தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு குருநாதன் கடவுளே வந்து சொல்வதை போல சொல்வார். அப்படி சாமி என்ன பண்றாரு, இந்த ஆகம பொருளை உரைப்பதற்காக தன்னுடைய சீடராகின்ற நம்முடைய குருநாதர் திருவாதிரையில அழைச்சுக்கிட்டு அப்படி போறார். 999 பேர் நீள நீளமா புஸ்தகம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. சாமி என்ன பண்றாரு, அவங்க படிக்கிறது ஒரு சாரத்தை உனக்கு சொல்றேன் அப்படின்னு அழைச்சிட்டு போறாரு. ஓதும் ஆகமத்து அறிவரும் பொருளை உரைக்கவே நினைந்தார் அறம் உரைத்தார். முன்பு அறம் உரைத்தார் எங்கு, கல்லால் நிழலின்கில் இருந்து, கல்லால் அமர்த்த நிழலின்கில் இருந்து பிரம்மனுடைய மனதிலே தோன்றிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார் என்ற நான்கு அனைத்தையும் ஓதி உணர்ந்த பேரறிஞர்களுக்கு அவர்கள் மனதிலே ஓதி உணர்ந்தது போதாது என்ற அனுபவ ஞானம் இல்லாத காரணத்தினாலே குறை இருந்தது. அந்த குறையை நீக்குவதற்காக தான் அறிந்ததை அவர்கள் அறியும் வண்ணம் அருள் செய்தார். அதான் அறமுறைத்தல். அருந்தவருக்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவருக்கு அருளுமது எனக்கு அறிய இயம்பேடி. அருந்தவருக்கு அறமுதல் நான் கண்டருளி செய்தினேல் திருந்தவருக்கு உலகேற்கே தெரியாகான் சடலோ. சாமி சொல்லித்தல்லன்னா அவங்களா படிச்சு உருப்பிட மாட்டாங்க அப்படின்னு விடை. மெத்த படிச்சவனுக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாரே சாமி, உன்னையும் என்னைய மாதிரி படிக்காதவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாமேன்னு கேள்வி. மெத்த படிச்சவங்களுக்கு சாமி கிளாஸ் எடுக்கிறதுக்கான படிப்பு பயன்படணுங்கிறதுக்காக, இல்லைன்னா படிப்பு படிக்கச்சே இருக்கும், டைஜஸ்ட் ஆகாம இருக்கும். நல்லா படிச்சவங்களுக்கே சாமி எடுக்கணும் கிளாஸ், அப்பதான் கற்ற கல்வியினுடைய உண்மை பொருளை அறிவார்கள். இல்லைன்னா அது என்ன ஆகும், சரிக்காமல் நிற்கும் அறிவில. அது சரிப்பதற்கு இறைவன் அருள் வேண்டும். ஆகவே அவர்களுக்கே பெருமான் வகுப்படுத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தி அருகின்ற தென்னன் பெருந்துரையான் நம்முடைய குருநாதரை அழைச்சிட்டு போறார். சொல்றாரு குருநாதர்ட்ட, சீடா உன்னுடைய வடிவம் எப்படிப்பட்டது தெரியுமா, அது இயல்பிலேயே செம்பு சும்மா விட்டாலே களிம்பு ஏறும். செம்ப வெண்ண விடுங்க, அது என்ன பண்ணும், காற்றில் இருக்கின்ற நீரினை எடுத்துக்கொண்டு பச்சை பிடித்துக் கொள்ளும். அது போல உயிரினை வாழா விட்டாலே பற்றி ஏறும். நம்ம எல்லாம் சும்மா விட்டாலே, அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு திருமறை வகுப்புலேயோ பெருமானுடைய திருக்கோயில் வழிபாட்டிலேயோ இல்ல நாமே இறைவனை பூசிப்பதிலேயோ இந்த மனதை ஈடுபடுத்தவில்லை, சும்மா உட்கார்ந்துருக்கீங்கன்னா கட்டுப்படுவீங்க. இதான் விஷயம். இதை போல என்ன, பித்தளை பாத்திரத்தையோ செம்பு பாத்திரத்தையோ நல்லா கழுவி வச்சிருக்கிறோம், சும்மா வச்சிருந்தாலே அது பிச்சை ஏறும். அதை போன்றது உயிரின் தன்மை. ஆகவே உயிர் தன்னுடைய கீழே சார்பை கைவிட்டு மேலே சார்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். தனக்கு களிம்பு ஏறாமல் பார்த்துக் கொள்வது ஒரு உயிருடைய கடமை. அது அதற்காகவே அந்த களிம்பு இனி ஏறாது என்ற முக்தி நிலையில் இருக்கின்ற அடியார்களோடு இணங்க வேண்டும். இனி இந்த பிறவியிலே இந்த செம்பிலே களிம்பு ஏறாது என்ற நிலைக்கு சென்று விட்ட சீரடியார்கள் மெய்யடியார்கள் அந்த அன்பர்கள் 63 போன்றவர்கள் பற்றடுத்தவர்கள் அவர்களோடு இணங்க வேண்டும், பழக வேண்டும். அப்பதான் இது என்ன பண்ணும், பாசம் பிடிக்காமல் இருக்கும். களிம்பு தோய்ந்த செம்பு என உனை மருவும் கருமை கூறு மலம். மலம் என்ற ஆணவம் இருக்கின்றதே, கருமை கூறுவது என்றால் கூடுதல் அதிகரித்தல், அறியாமை தொடர்ந்து அதிகரிக்கின்ற தன்மை கொண்டது ஆணவ மலம். ஆணவ மலம் கொஞ்சம் தான் இருக்குன்னு சந்தோஷப்படக்கூடாது, அது வளர்கின்ற இயல்பு கொண்டது. அது தொடர்ந்து உன்னுடைய அறிவு கண்ணை மறைக்கின்ற ஆற்றல் கொண்டது. கொஞ்சமா ஒட்டகத்தை என்ன பண்ணானா, குளிர்காலத்துல அரேபியால ஒட்டகத்துக்கு என்ன மாதிரி ஒட்டகத்துக்கு சளி பிடிச்சு தும்மிக்கிட்டே இருக்குது. உடனே ஒட்டகத்தை அழைச்சிட்டு போறவர் என்ன பண்ணாரு, ஒட்டகத்துக்கு பாவம் இந்த ஐயாவுக்கு கஷாயம் வச்சு கொடுக்குறவங்க இருக்காங்க, ஒட்டகத்துக்கு யார் இருக்காங்க அப்படின்னு கருணையோட என்ன பண்ணாரு, தான் படுக்கிற கூடாரத்துக்குள்ள ஒட்டகத்தை சொன்னாரு, தலையில பனி விழுந்தா அவனுக்கு ஒத்துக்காது, அதனால நீ முகத்தை மட்டும் கூடாரத்துக்குள்ள நீட்டிக்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஒட்டகம் என்ன பண்ணது, முகத்தை மட்டும் கூடாரத்தில் நீட்டினது. அப்புறம் பார்த்தா இவருக்கே இடம் இல்ல கூடாரத்துல, விழிச்சு பார்த்தா ஒட்டகம் முழுக்க வந்துருச்சு உள்ள, வந்து இவரை தள்ளுது வெளியில. அது போல இந்த அறியாமைக்கு சிறிது இடம் கொடுத்தால் அறியாமை தன்னுடைய வளர்கின்ற இயல்பினாலே என்ன பண்ணும், நம்மை சிரமப்படுத்தும். அதான் கருணை கருமை கூர் மலம் என்று சொன்னார். கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. பளிங்கு இருக்கே அதன் முன்னால் ஒரு பொருளை வைத்தால் அந்த பொருளுடைய நிறம் பளிங்கிலே ஏறும். ஒரு கருநீல சங்கு பூவை வச்சா கருமையாகும், ஒரு சிவந்த செம்பருத்தி பூவை வச்சா பளிங்குன்னா கிளாஸ் அல்லது கிறிஸ்டல் ஸ்படிகம். சாதாரண கண்ணாடிக்கும் ஸ்படிகத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா, கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு சுடர் வச்சா சுடர் பிரதிபிம்பிக்கும் கண்ணாடியில, சுடரே உள்ள தெரியும் கண்ணாடிக்குள்ள. பளிங்குள்ள ஒளி ஒளிமயமா ஆயிடும். பளிங்கு சுடர் தெரியாது. அது பளிங்கா இருந்தா என்னாகும், ஸ்படிகமா இருந்தா என்னாகும், இந்த ஒளி உள்ளே போய் வியாபிக்கும். அதனால சுடருடைய இமேஜ் ஃபார்ம் ஆகாது. சுடராக சுடர் தெரியாது. கண்ணாடினா சுடர் சுடராக தெரியும் என்று பார்க்கின்றோம். அப்படி டெஸ்ட் பண்ணி நீங்க ஸ்படிகத்தை வாங்கலாம் என்று பார்க்கின்றோம். அப்ப பளிங்கு என்பது சார்ந்ததின் வண்ணம் பெறுவது, உயிர் பளிங்கு போன்றது. எதை சார்ந்து இருக்கிறோமோ அப்படி நம்ம ஆயிடுவோம். அப்ப நமக்கு கீழே சார்பு, கீழ்மக்கள் சார்பு, பற்றுகளை வளர்க்கின்ற சார்பு இருந்ததுனால் நம்ம பற்று பிடித்து அலைவோம். நமக்கு மேன்மக்கள் சார்பு, திருமுறை சார்பு, தெய்வ சார்பு, அடியார் சார்பு இருந்தால் நம்ம அதை உய்விக்கும், அதன் வண்ணமாக நம்ம மாறுவோம் என்று பார்க்கின்றோம். இந்த தத்துவத்தை விவேகானந்தர் சொல்றார். வாழ்க்கை என்பது என்ன, ரிலிஜன் என்பது என்னன்னு கேட்டாங்க. ரிலிஜன், ரிலிஜன் தான் வாழ்க்கை. ரிலிஜன் இஸ் ரியலைசேஷன், லைஃப் இஸ் டீஹிப்னடைசேஷன். நம்ம மயங்கி இருக்கிறோம், மயக்கத்தை தெளிவித்துக் கொள்கின்ற முயற்சி தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் சமயம். சமயம் வேறு, வாழ்க்கை வேறு இல்ல. சமய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. சம்பாதி சாப்பிடுறதுங்கிறது செகண்டரி, அது உண்மை வாழ்வு இல்ல. உயிர் தன்னை உணர முயற்சிப்பது தான் உண்மையான வாழ்வு. அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. சமய வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை. கண்டது கலக்கும் பளிங்கு போன்றது உன் தன்மை. அருகிலே வைத்திருக்கின்ற பொருளுடைய நிறமானது பளிங்கிற்குள்ளே சென்று கலக்கும். அப்படிப்பட்ட பளிங்கை போன்றது உன் தன்மை. நீ பாசத்தை சார்ந்திருந்தால் கட்டுப்பட்டு இருப்பாய், சிவத்தை சார்ந்திருந்தால் விடுபட்டு இருப்பாய். பெருமானுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், முக்தி நிலையிலே இருக்கிறோம். இந்த உயிர் முக்தி நிலையிலே இருக்குது. இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற வரையிலும் நம்மை நாம் காத்துக்கொண்டு விட்டோம்னு சொன்ன, உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு பொறுப்பு சங்கரராமலிங்கேஸ்வரருக்கு வந்துடுது. அவன் பொறுப்பா இருந்தான் இல்லையா, இனிமே அவன் வசம் இல்ல. நாம நம்முடைய கடமை தவறினா அப்புறம் நாலு பேர் எப்படி திருமறை வகுப்புல நம்ம பத்தி தான் சொல்லிடுவாங்கன்னு சாமி ஜாக்கிரதை இருக்கும். கடவுளுக்கு பொறுப்புணர்ச்சி வந்துவிடும். அவருடைய பொறுப்புணர்ச்சியின் காரணமாக தான் நாம இப்ப அவரை பற்றி இருக்கிறோம். அவர் தன்னுடைய பொறுப்பை அறிந்தவர் தான். ஆகவே அனுபட்சம் ஒண்ணு உண்டு. அனுபட்சம் என்பது இந்த பிறவியிலே கடவுளை பற்றின உணர்வு நமக்கு கடவுள் அருளால் கிடைச்சிருக்கு. அதை கைவிடாது இருத்தல் அனுபட்சம். பெற்ற ஒரு கல்வியையோ தவத்தையோ நம்ம விட்டுறக்கூடாது. பெற்ற லாபத்தை இழக்கக்கூடாது. அனுபட்சம். அம்மலத்தின் பற்றினால் உடல் பல எடுத்து உழன்றாய். மலத்தின் பற்றினால்னா மலத்தினால் விளைந்த பற்றினால். மலம் பற்றுகளை விளைவிக்கின்ற தன்மை கொண்டது. ஆணவ மலம் இருக்கே அதுதான் பற்றுகளை விளைவிக்கின்ற மலம். மாயா மலம் பற்றுகளை விளைவிப்பதில்லை. ஆனா உலகத்துல எல்லாரும் மயங்குவார்கள். மாயா மலம்னா பற்றினை விளைவிக்குதுன்னு சித்தாந்த வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. மாயா மலம் என்பது என்னன்னா, உலகிலே இருக்கின்ற பொருள்களுக்கு கருவாக, பொருள் மூலமாக, ரா மெட்டீரியலாக இருப்பது மாயா மலம். இட்லிக்கு எது ரா மெட்டீரியல், அரிசியும் உளுந்தும். அது போல ரா மெட்டீரியலா உலகத்திற்கு தனு கரண புவன போகங்களுக்கு ரா மெட்டீரியலா இருப்பது மாயாமலம். அதனால் பற்று விளையாது. ஆணவ மலத்தினால்தான் பற்று விளையும். பற்று இந்த பொருளை பற்றி விளையும். பற்று விளைவதற்கு அது இடம் கொடுக்குமே தவிர அது உண்மையிலே பற்றி விளைவிப்பதில்லை. எப்படின்னா, ஞானி கண் முன்னாலே அதை பார்த்தும் பற்றின்றி வாழ்கின்றான். இயற்பை நாயனார் வந்து கேட்டவன் கொடுத்துட்டாரு. சிறுத்தொழுந்தார் காலையில பள்ளிக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறாரு. அந்த குழந்தைய மத்தியானம் அழிச்சிட்டு வந்து கறி பண்ணி போட்டாரு. முடியுமா, பற்றோடு வாழ்ந்திருந்தால் முடியுமா? வெளியிலேருந்து பார்ப்பதற்கு பற்றோடு கூடிய இல்லறத்தை கடைபிடிப்பதை போல இருக்கும். ஆனா உண்மையிலே கடவுள் அருளிலேயே தங்களை அடக்கி ஒடுக்கி வாழ்கின்ற காரணத்தினாலே துறவிகள் வெளிப்படையாக பற்றினை அறுப்பதை போன்று காணப்படாமல் அவர்களை விட செம்மையாக அடியார்கள் பற்றினை அறுத்திருப்பார்கள். துறவிகளுடைய நடவடிக்கையெல்லாம் பற்றினை அறுப்பதற்கென்றே டிசைன்டு. அதனால வெளிப்படையா தெரியும் இவன் பற்றிருக்கின்றான்னு வெளிப்படையா தெரியும். இல்லறத்தில் இருக்கின்ற அடியார்கள், அப்பூதடிகளோ, நமினேந்தி அடிகளோ, இயற்பகை நாயனாரோ, சிறுத்தன நாயனாரோ பார்ப்பதற்கு பற்றிருப்பதை போல காணப்பட மாட்டார்கள். ஆனால் ஆயிரம் துறவிகளை விட மேலானவர்கள். என்ன காரணம், கடவுள் அருளை பற்றி வாழ்கிறார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. எந்த ஒரு பெரும்பற்றினை பற்றி கொண்டால் சிறு பற்றுகள் நம்மை விட்டு நீங்குமோ? மேலே சார்பினை பற்றி நின்றால் கீழே சார்புக்கு வலி இருக்காது. கடவுளை பற்றி இருப்பவன மாயை ஒன்னு செய்யாது. ஆகவே மாயாமலம் பற்றினை விளைவிக்காது, ஆணவ மலம் தான் பற்றினை விளைவிக்கும். ஆணவ மலம் தான் என்ன பண்ணும், நம்மள கடவுள்கிட்ட அனுப்பாது. அப்ப கடவுளே நம்மளை பிடிச்சி இழுத்துக்கும் போது ஆணவ மலத்தினுடைய வலி குறையும். அப்ப ஆணவ மலம் காரணமாக தான் பற்றி விளைந்து, பற்றின் காரணமாக பல உடல்கள் விளைகின்றன, பல பிறவிகள் எடுக்கின்றோம் என்று சொன்னார். அம்மலத்தின் பற்றினால் நம்முடைய சித்தாந்த சாத்திரத்திலையும் நூல்களிலேயும் மலம் என்று அடைமொழி இன்றி சொன்னால் அது ஆணவ மலத்தை குறிக்கும். இருள் என்று சொன்னாலும் ஆணவ மலத்தை குறிக்கும், இருண்மலம் என்று சொன்னாலும் ஆணவ மலத்தை குறிக்கும். மற்ற மலங்களை சொல்ல வேண்டும் என்றால் பெயரை சொல்ல வேண்டும். கண்ம மலம், மாயாமலம், மாயேய மலம், திரோதான மலம் என்று பெயர் சொல்ல வேண்டும். வாழா மலம் என்று சொன்னால் ஆணவ மலம். இது களிம்பு போன்றதுன்னு சொன்னார். ஆகவே உயிருக்கு சகஜம், சகஜம் என்றால் உடன் தோன்றியது, எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பது. எதை போலன்னா நம்ம முதுகு போல, நம்ம பார்க்காட்டாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படாட்டாலும் நாம நம்ம கூட நம்ம முதுகு இருக்குது இல்ல, அதே போல நம்ம கூட இந்த மலம் இருக்குது என்று அறிய வேண்டும். வளங்குலாம் புவனம் தோறும் செய்யும் முன் வல் வினைப்பயன் வறுமுறை நெறியே அளந்து நாம் தர நுகர்ந்து மேல் நுகர்வுமாக்கியே திரிந்தனை மல அழுக்கால். இப்படி ஆணவ மல மறைப்பினாலே பற்றுக்கள் ஏற்பட அகப்புற பற்றுகள் காரணமாக மாயினால் உண்டாக்கப்பட்ட தனுகரண புவன போகங்களிலே நீ ஈடுபட்டு உடம்பெடுத்து திரிந்தாய். நீ அவ்வாறு திரியும் பொழுது வினை என்ற மனத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றாய். அந்த வினையினுடைய பயனை நான் உனக்கு ஊட்டி ஊட்டி அந்த மனத்தின் வலியை குறைத்துக் கொண்டே வந்தேன். எதை போல என்ன, பிள்ளை தெருவுக்கு ஓடி ஓடி போகுது, அம்மா அடுப்பறையிலேருந்து ஓடி வராங்க, குளிரிலேருந்து ஓடி வராங்க, மாடியிலேருந்து ஓடி வராங்க, எல்லா வேலையும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடி வந்து இது ரோட்டில் அடிபட்டுடாம திரும்பி திரும்பி இழுத்துட்டு இழுத்துட்டு உள்ள வராங்க. அதுபோல நீ உன் அறியாமை காரணமாக உன்னுடைய இருவினைகளை அதிகரித்துக் கொண்டே செல்ல செல்ல நான் அந்த பயனை உனக்கு ஊட்டி ஊட்டி அதனுடைய வலியை குறைத்துக் கொண்டே உனக்கு ஆபத்து வராமல் பிறவிகள் தோறும் காத்து வந்தேன் என்று சாமி சொல்றார். செய்துள்ளோர் பெறும் வினைப்பயன் ஒருவர் சேர்க்க வேண்டுவதில்லெனில் இது மேல் எய்தும் மேல் இது நுகர்வது என்று அறிவதில்லை. இங்க வந்து புராண ஒரு தத்துவத்தை சொல்லுது, ஒருவன் செய்கின்ற வினையின் பயன் தானாகவே அவனை வந்து சேரும், இதற்கு அந்த வினைப்பயனை ஊட்டுகின்ற ஒரு கடவுள் தேவையில்லை என்று சிலர் கூறுகின்றார்கள். அவ்வாறு கூறினால் அந்த வினை என்னை இவன் செய்தான் என்று அறிவதில்லை, இதன் பயனை இந்த நேரத்திலே இவனுக்கு தருவோம் என்றும் அது முடிவு செய்வதில்லை. சில நேரங்களில் நம்ம பண்ற நல்லதுக்கு உடனே பலன் கிடைக்கல, நம்ம பண்ற கெட்டதுக்கும் உடனே பலன் கிடைக்கல. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா எத்தனையோ தப்பு பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிருக்கிறோம், செய்யாத தப்புக்கு நம்ம அடி வாங்கியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அப்ப வினை முட்டாள் என்பதனால தவறி போய் பலன் அளிக்குதா? அப்படி கிடையாது. இந்த வினையின் பயனை இவன் இந்த நேரத்தில் நுகர வேண்டும் என்று முடிவு செய்கின்ற ஒரு மனிதன், ஒரு ஆள் இருக்கு, ஒரு ஆபீஸ் இருக்கு, ஒரு தலைவன் இருக்கிறான். ஆகவே கொடுப்பான் இன்றி வினை தன் பயனை கொடுக்காது. வினை என்பது அறிவற்ற பொருள், ஜடம். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள். இது சைவநெறி அல்லவற்றுக்கு இவ்வியல்பு இல்லை என்று சாக்கியநாயனார் அறிந்து உணர்ந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே வினை தானே வந்து பயனை தராது. நீங்க செஞ்ச நல்லதுக்கு நான் அனுபவிக்க மாட்டேன், நீங்க செஞ்ச கெட்டதுக்கும் நான் தண்டிக்கப்பட மாட்டேன். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். ஆனால் அந்த வினை பயனும் உடனேயே நுகரப்படுவதில்லை. சென்ற பிறவிலே செய்த நல்வினையின் பயனை இந்த பிறவிலே நீங்கள் அடையலாம் என்று பார்க்கின்றோம். சென்ற பிறவிலே செய்த தீவினை பயனை இந்த பிறவிலே நுகரலாம், இந்த பிறவிலே செய்த தீவினை பயனை நுகராது போகலாம், அது தள்ளி போடப்படலாம். ஆகவே இதையெல்லாம் முடிவு செய்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறான். அவன் எப்படி முடிவு செய்கின்றான்? அவன் தன் இட்டப்படி முடிவு செய்வதில்லை. எந்த முடிவெடுத்தால் இந்த உயிருக்கு அது நன்மையாக விளையுமோ என்று கருதி, ஒரு அம்மா மாதிரி சமைச்சதெல்லாம் குழந்தைகளுக்காகத்தான், தீபாவளி பட்சணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த பிள்ளைக்காக தானே பண்ணினோங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிள்ளை கையில கொடுக்குறாங்களா? அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கல. அதுபோல ஒரு தாயை போன்ற கருணை கொண்ட ஒரு கடவுள் வினைப்பயனை சிறுக சிறுக ஊட்டினால்தான் உயிர் வாழும், ஒரேடியாக ஊட்டினால் அது உயிர் வாழாது என்று தாயை போன்று அவன் செய்கின்றான். ஆகவே யாம் உண்டுன்னு சொல்றார் சாமி, நான் தான் இருக்கிறேன், என்னையே இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்றார். நான் உண்டு என்பதை கடவுள் நேரடியா நம்ம குருநாதர் வந்து சொன்னாருங்கிறத குருநாதர் சொல்றார். தன்னேர் இல்லோன் தானே ஆன தன்மை, எந்நேரனையோர் கேட்க வந்து எம்பி என்று சொன்ன. ஆகவே நாமே வினைப்பயனை ஊட்டுகின்றோம். வினையெனில் தடம் அறியாது, நான் சொன்னதான் சொல்ற. உய்தலாகிய நன்னறி உணரா உனையும் உன் வினை பயனையும் உணர்ந்து முன்னேறுகின்ற வழியை அறியாத உன்னையும் நீ ஈட்டி வைத்திருக்கின்ற வினையின் பயனையும் அறிந்து இந்த வினைப்பயனை இவன் வாழ்க்கையிலே என் நிலையில் ஊட்டினால் இவனுக்கு அது நல்லதை பயக்கும். அதாவது சாமி தீவினை பயனை ஊட்டினாலும் அதுக்கு நமக்கு நல்லதுதான் தரும், நல்வினை பயனை ஊட்டினாலும் அது நமக்கு நல்லதாக தரும். நமக்கு தரக்கூடாத நேரத்தில் கையில் காசை கொடுத்தா அது நம்ம கெடுக்கும், நமக்கு தர வேண்டிய நேரத்தில் ஒரு அடி கொடுத்தா அது நம்ம வாழ வைக்கும். ஆகவே கடவுள் எது செய்தாலும் கரெக்டாக இருக்கும். நல்வினை பயனை கொடுத்தாலும் கரெக்டா இருக்கும். நல்வினை பயன் பண்ணனு வச்சுக்கோங்க, நமக்கு தரக்கூடாத நேரத்தில் பணத்தை கொடுத்துட்டாருன்னா நம்ம கெடுத்துரும். இப்ப நல்வினை பயனையும் இவனுக்கு மேற்கொண்டு இவன் உய்வதற்கு தேவையான நேரத்தில் தான் கொடுப்பார் சுவாமி. தீவினை பயனை எப்ப கொடுப்பார்? அடிக்கு மேல் அடி கொடுக்க மாட்டார், ஒரு அடியில இவன் திரும்பி பார்ப்பான் சொல்லும் போது அடி கொடுப்பார். இப்ப தீவினை பயனை எப்போது ஊட்டுவார்? தீவினை பயனை ஊட்டும் போது கூட அவன் திருந்துவதற்கென்று ஊட்டுவார், நல்வி பயனை ஊட்டும் போது கூட அவன் கெட்டு போகாமல் வாழ்வதற்கென்று ஊட்டுவார். நம்ம எத்தனையோ பார்த்திருக்கிறோம், ஒரு அடியார் வந்திருக்கிறாரு, நம்ம கையில காசு இல்ல, இவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி தரலாம்னு நினைக்கும் போது ஒரு 50 ரூபாய் நம்ம கைக்கு வரும். நேத்துக்கு வாங்கினேன் உங்கள்ட்ட, நாளைக்கு தரேன்னு சொன்னேன், இன்னைக்கே தந்துடுறேன் வாங்கிங்க அப்படின்னு கொடுப்பாரு. அவருக்கு ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துடலாம். ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வரும்பொழுது, நீங்கள் ஒரு நல்வினை ஈட்டும் பொழுது உங்களுக்கு தர வேண்டிய காசை சாமியே கொடுக்கும், அப்ப வந்து கொடுக்கும். அப்ப அந்த கடவுள் ஒருவன் உண்டு அப்படிங்கிற உணர்ந்து மை தவாமல் மொழித்து அருளால் அருள் அகலா வாழ்வு நல்குவோம் யாமன மதிப்பாய். ஆகவே தவறாமல் அறியாமை உன்னை பற்றாமல் உனக்கு மெய்யுருள் வாழ்வு வாழ்வதற்கென்று நாம் உன்னுடைய வினைப்பெயர்களை ஊட்டி வந்திருக்கிறோம் என்று சாமி சொன்னார். எவர்க்கும் இம்மலம் சேர இங்கு ஒழியாதிருப்பதென்னின் இன்னல்கொள் பிறவி துவக்கெனும் தமது இருவினை பயனும் துளை புகும் பொருளென நிறை நிகர்த்தால் அவர்க்கு நம்பதம் கொடுத்து இடர் ஒழிப்போம். அது இல்லாதவர் அழுங்கி அவ்வளவும் பவ பெருங்கடல் வீழ்வர் தம் பருவம் பார்க்கும் எம்மையும் தம்மையும் பாரார். எல்லாரையும் செருகின்ற இந்த இருள்மலம் இருக்கின்றதே, இதனை பெருமானே நீ எல்லோருக்கும் ஒரு சேர ஒழித்தருளலாமே உன் கருணையினாலே என்று கேட்டால், நாம் எல்லோருக்கும் ஒரு சேர ஒழித்துள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் அவரவர் நாம் ஊட்டுகின்ற உணவினை உண்பதற்கான பசி என்பது அவரவருடைய வினைப்பயனாலும் ஆணவமலத்தினுடைய மறைப்பினுடைய இன்டென்சிட்டி வேறுபடுவதனாலையும் எல்லோருக்கும் ஒரே தகுதி இருப்பதில்லை. ஒரு பந்தியில தான் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு விரும்புறாரு காட்டுறாரு. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, காரத்தால டிஃபன் ஹெவியா போயிடுச்சு அதனால கடைசி பந்தியில உட்காந்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அதே போல எல்லோரும் அருளுக்கு தகுதியானவர்கள் இல்லை, ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் அருள் செய்வது என்பது முடியாது என்று சாமி சொல்றார். அவர் அவருடைய பசிக்கு ஏற்ப தான் அருள் செய்ய முடியும். அருளுக்கென்று ஒரு பசி இருக்க வேண்டும், அந்த பசிக்கு ஏற்ப அருளானது நிகழும். அவ்வாறு அருள் நிகழும் பொழுது எப்படி நிகழும் சொல்றார்? அருள் நிகழும் போது நல்வினை பயனை ஈட்டுவதில் நாட்டமோ தீவினை பயனை தவிர்ப்பதில் நாட்டமோ இல்லாது இருவினை ஒப்பு ஏற்படும். நல்வினை பயனை அதிகரித்துக் கொள்வதிலே நாட்டம் இருக்காது, தீவினை பயனை தவிர்ப்பதில் நாட்டம் இருக்காது. கஷ்டப்படாமல் இருப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்க மாட்டாங்க. வினை பயனை அனுபவித்து தீர்க்கலாம், கஷ்டப்பட்டா தப்பு இல்லைன்னு இருப்பாங்க. அதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு இரண்டு விதத்தில் நிகழும். ஒருவர் செய்த புண்ணிய பாவங்கள் துளையில் இட்டது போல் சமமாகவும் இருக்கும், அல்லது இருவினைகளை சமமாக பாவிக்கின்ற நிலையும் வரும். அந்த இருவினை ஒப்பு வந்தவுடனே நாம் என்ன செய்வோம்? நாம் அவர்களுக்கு குருநாதனாக எழுந்தருளி நம் திருவடியை காட்டி அவருடைய பிறவியாகின்ற இடரினை ஒழிப்போம். அதுவரையிலும் இந்த உயிர்கள் பிறவி கடலிலே விழுந்து பல உருவங்களை எடுத்துக்கொண்டு பிறப்புகளை எடுப்பார்கள் என்று குருநாதர் சொல்லிக்கிட்டே வராரு. நம்ம அந்த அளவில் இன்றைய வகுப்பை நம்ம நிறுத்திக் கொள்வோம்.